கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் தியானிப்பதற்கு முன்பாய் ஒரு அறிவிப்பு சொல்ல விரும்புகிறேன். நாளைக்கு அங்கே பென்சில்வேனியா நம்ம சர்ச்சில் வந்து பிரதர் சாம் ஜபுதரை வந்து காலையில் செய்தி கொடுக்குறாங்க. சிலருக்கு உள்ள தெரிஞ்சிருக்கோம் அவங்கள அன்றன்று உள்ள அப்போன்னு சொல்லி அங்கே ஒரு பப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, சென்னையில் ஈலம் சர்ச் அவங்க தான் ஃபவுண்டர், அதுக்கு பாஸ்டர் இங்கே வந்திருக்காங்க நினைக்கிறேன் டெலவரில் முந்தி. பட் இஸ் அ வெரி வெரி சீசன் மேன் ஆஃப் காட். ஸோ காலையில் 10 மணிக்கு ஆராதனை, யாருக்காவது முடிஞ்சால் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். இன்றைக்கு தியானிக்கும்படியாய் நம் ஒரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். யாத்திராகமும் 3 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். Exodus chapter 3, we want to meditate this passage today. யாத்திரம் 3 அதிகாரத்தில் வந்து ஆண்டவர் வந்து மோசியோடு கூட ஒரு ஆண்டவருக்கும் மோசேயோடும் மோசேக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். அங்கே ஒரு முக்கியமான ஒரு டயலாக், இது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு வேதத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு வேத பகுதி இது. ஏன்னா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிற நம்முடைய தேவன் வந்து பேசுகிற தேவன், எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, பேசுகிற தேவன். ஆண்டவர் வந்து இன்றைக்கும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் ஆண்டவர் வந்து ஆண்டவருக்கு ஒரு பேர் வந்து வார்த்தை, தேவன். ஆதியிலே தேவன் என்ன பண்ணாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த இல்லை அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். யோவான் 1:1. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். மோசேயோடு கூட ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்குறோம். மோசே வந்து 120 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனுஷன். இஸ்ரேல் மக்களை வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் நடத்தின ஒரு தேவ மனுஷன். ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய பின்னணியை பார்க்கும்போது, பேக்ரவுண்ட் பார்க்கும்போது 80 ஆண்டுகள் இருக்கும்போது, மோசேக்கு 80 வயசு இருக்கும்போது ஆண்டவர் அவனோடு கூட சந்தித்து பேசுகிறார். நம்ம நினைப்போம் ஒரு வயசான ஒரு 80 வயசான ஒரு மனுஷன்கிட்ட பேசி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நடக்கலாம். ஆண்டவருக்கு வந்து வயசு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு கொஞ்சம் தெரியுங்க கெயின் குறைச்சிருங்களா அதுக்கு லிட்டில் பிட். ஸோ ரொம்ப வயசாக இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் ஏற்று ஸ்லைட்டாக கெயின் கம்மி பண்ணிவிட்டு ஸ்லைடர் கொஞ்சம் ஏற்றுக்கு மேலே ஸ்லைட்டாக செக் 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 டெஸ்ட் ஓகே குட். ஸோ 80 இயர்ஸில் ஆண்டவர் வந்து அவனோடு கூட பேசுகிறார். 80 வயசாக இருக்கும்போது பேசுகிறார். நான் நினைப்பேன் 80 இயர்ஸில் அவன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வெல் இன் டு இஸ் ரிட்டையர்மெண்ட், நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடிச்சிட்டோம் வாழ்க்கையில், சரி நம்ம ரிட்டையர் ஆகிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலான்னு சொல்லி அவன் வந்து. ஆனால் அப்போ அவனுக்கு ஒரு வேலை இருந்தது. என்ன வேலைன்னா அவன் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான், ஆடுகளை மேய்க்கிற ஒரு மனுஷனாக இருந்தான், ஒரு மெய்ப்பனாக இருந்தான். அவன் லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஒரு காலத்தில் எகிப்தில் இளவரசனாக இருந்த ஒரு மனுஷன். அதுக்கப்புறம் அவன் அங்கே கொஞ்சம் பிரச்சனைலாம் நான் வந்த பிறகு என்ன பண்ண, அங்கேருந்து எகிப்தை விட்டு ஓடி போய் கடைசியில் மீதியான் தேசத்தில் இருக்கும்போது அங்கே அவனுக்கு திருமணம் ஆகிறது. அவனுடைய அதுக்கப்புறம் அவனுடைய மாமனார் ஜெத்ரோ அவருடைய ஆடுகளை மேய்க்கிற ஒரு மெய்ப்பனாய் அவன் மாறினான். 40 ஆண்டுகள் இளவரசனாக இருக்கான், 140 ஆண்டுகள் மெய்ப்பனாக இருக்கிறான். நான் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் இருக்கிற அவன் டைமில் தான் ஆண்டர் வந்து அவனோட கூட பேசுகிறான். நான் இப்போ ஆண்டர் கொஞ்சம் முன்னாடி பேசிருக்கலாமே, ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி பேசியிருந்தா எவ்வளோ அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ஆண்டர் வந்து ஒரு மனுஷனை சந்தித்து பேசும்போது, ஒரு மனுஷியோடு கூட பேசும்போது ஒரு நேரமும் ஒரு வேலையும் வைத்திருக்கிறார். அந்த வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும் போது ரொம்ப விசேஷித்த விதமாக இருக்கும். அப்போ அந்த தான் அந்த அந்த ஒரு என்கவுண்டரை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். யாத்திரா 3 அதிகாரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வாசிங்க, 1 வசனத்தை வாசிங்க. பாருங்க, தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தானா? அப்போ வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனோடு இடைப்படும்படியாக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். தட் இஸ் நம்ம லைஃப்பில் என்ன ரொம்ப ஆட் டைமில் ஆட் பிளேஸில் ஆண்டவர் நம்மோடு சந்திப்பார். நம்ம எப்போ நம்ம நினைக்கிற டைமில் ஆண்டவர் நம்மளோட கூட இடைப்படணும்னு நம்ம நினைப்போம். இப்போ பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம், ஆனால் அந்த நேரத்தில் பேச மாட்டார். நம்ம எதிர்பார்க்காத ஒரு நேரத்திலும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தேவன். ஆண்டவர் நம்மை போல கிடையாது. அவர் நம்மை போல் அவரை போல் நாம் மாறணும். அவர் நம்மை போல மாறமாட்டார். நமக்கு என்னென்னா ஆண்டவர் நம்ம போல இருந்தால் நல்லாயிருக்குமே, ஈஸியாக இருக்கும் ஆண்டவரோட டீல் பண்ணுறதுக்குல. நமக்கு என்னென்னா அப்படியே இப்போ ஃபோன் அடித்தா ஆண்டர் உடனே நமக்கு பதில் கொடுக்கணும், இப்போ டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சா ஆண்டர் உடனே ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டருடைய டைமிங்கும் அவருடைய வித்தியாசம் அவருடைய முறையும் நம்மோடு இடைப்படுகிற முறையும் ரொம்ப வித்தியாசமானது. 40 இயர்ஸ் அவன் வந்து ஈஜிப்டில் பிரின்ஸாக இருக்கான். அந்த 40 இயர்ஸ் ஆண்டவர் அவனோடு கூட பேசலை. அவனுக்கு என்ன, அவன் ரொம்ப படித்த ஒரு மனுஷன், ஒரு ஞானவான், பேச்சு திறமை உள்ள மனுஷன், செய்கையிலும் அவனுடைய வார்த்தையிலும் வல்லவனாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஹைலி குவாலிஃபைட், ஹைலி எஜுகேட்டட், ஹைலி ஸ்கில்டு. இன்றைக்கி பார்த்தோன்னா அவனுடைய ஸ்கில் செட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை. அவன் பெரிய ஆளாக இருக்க வேண்டிய ஆள், பெரிய ஆளாக தான் இருந்தான் அவன் எகிப்தில். எகிப்து வந்து இப்போது எப்படி அமெரிக்கா வந்து சூப்பர் பவர்ன்றாங்களோ அந்த நாட்டில் ஈஜிப்ட் வந்து சூப்பர் பவர். அப்படிப்பட்ட ஒரு தேசத்திலே அவன் நம்பர் 2 இருந்தான். அங்கே பார்வோனுக்கு அடுத்தவனாய் அவன் இருந்தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டர் வந்து எல்லாம் அவன் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனாய் மாறின பிறகு ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறான். நினைப்பேன் என்னன்னா என்ன ஒரு ஆண்டருக்கு ஒரு காட் ஹஸ் அ சென்ஸ் ஆஃப் ஹியூமர். இல்லை நம்ம நினைக்கிறோம் ஆண்டர் ரொம்ப சீரியஸான ஆண்டர் நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டர் சீரியஸான ஆண்டர் தான், ஆனால் அவருக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் உண்டு. நம்ம எல்லாம் முடிந்ததுன்னு நினைக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஸோ ஆண்டவர் அவனோடு கூட இடைப்படுகிறார். இவன் அந்த ஹோரேப் தேவனுடைய பர்வதத்துக்கு நேராக அவன் வந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில வாசிங்க 2 வசனம். நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை வாசித்து முடிங்க சொல்லுங்க. சரி, இது நல்ல கவனிங்க. இதுதான் அந்த பேர்னிங் புஷ்ன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். எரிகிற செடி, எரிகிற முச்செடி. ஆனால் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, ஆண்டர் வந்து காட் இஸ் நாட் ஸ்பீக்கிங் டு ஹிம் ஃப்ரம் த பேர்னிங் புஷ். நல்லா கவனிங்க, இதில் நல்ல தெளிவாக திருப்பி வாசிங்களேன் அந்த வாசனை, மெதுவாக வாசிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவன் முச்செடியின் நடுவிலிருந்து, அதோட நிறுத்திங்க, இப்போ வாசிங்க. இல்லை இல்லை இல்லை, அந்த முச்செடியிலிருந்து நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமா. நல்லா கவனிங்க, முச்செடி இருக்குது, முச்செடி எரிஞ்சிட்ருக்கு, ஆனால் முச்செடியிலேருந்து ஆண்டவர் பேசலாம். அந்த முச்செடி நடுவில் இருக்கிறதான அக்னி ஜுவாலையிலேருந்து ஆண்டவர் பேசுகிறார். நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் வந்து அக்னி ஜுவாலையாக இருக்கிறார், முச்சடி கிடையாது அவர். இங்கே தான் நம்ம பேர்னிங் புஷ்னு சொல்லி சொல்லி பழகிட்டோம். அது எரிகிற முச்சடி நடுவில் இருக்கிறதான அக்னி ஜுவாலையிலேருந்து ஆண்டவர் பேசினார். நேற்று நேரத்தில் சர்ச்சில் சர்வீஸில் சொன்னும் போது நான் சொன்னேன், எப்படி ஆண்டவர் வந்து நம்மை அக்னியினாலே நமக்கு பதிலளிக்கிற தேவன் என்று சொல்லி வாஸ்தவம். நாங்கள் எலியாவை குறித்து நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் அக்னியினாலே பதிலளிக்கிற தேவனே உண்மையான தேவன் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கிறான். கர்மேல் பருவத்தில் ஆண்டவர் அக்னியை கொண்டு அவர் நிரூபிக்கிறார், நானே தேவன் என்று சொல்லி. இங்கே பார்க்குறோம் அக்னி ஜுவாலையிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். அப்போ இது எதை குறிப்பிடு, இதே அக்னி ஜுவாலை. அக்னி ஜுவாலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பைபிளில் இதே அக்னி ஜுவாலை தான் யார் மேலே நிற்குது, 120 சீஷர்கள் மீது பெந்தைகோஸ்த நாள் மேலே இறங்கினது அக்னி ஜுவாலை. நாவை பிளவண்டு நாவையாக அக்னி ஜுவாலை, அக்னி, அந்த ஃப்ளேம்ஸ் ஆஃப் ஃபயர். இன்றைக்கும் ஆண்டவர் வந்து தன்னுடைய ஊழியக்காரர்களை என்ன மாதிரி ஆக்கிறாராம், அக்னி ஜுவாலைகளாய் மாற்றுகிறாராம். உங்களை ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொருவரும் ஊழியக்காரரும் ஊழியக்காரியமாக இருக்கிறீர்கள். உங்கள் மீது ஆண்டவர் அந்த அக்னி ஜுவாலை வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே அந்த கொழிந்து விட்டு எரிகிறதான அந்த அக்னி ஜுவாலையை ஆண்டவர் வைத்து அதன் மூலமாய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நம்மோடு கூட பேசுகிறார், நம் மூலமாய் பேசுகிறார். நாம் வந்து ஆண்டுடைய பார்வையில் நாம் விசேஷத்தமானவர்கள். ஒருவேளை நம்முடைய பார்வையில் நாம் விசேஷத்தமானவர்களாக நாம் தெரியாமல் இருக்கலாம். மற்றவர்கள் நம்மளை பார்க்கும்போது விசேஷமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்குமா, விசேஷித்தமானவர்களாக இருக்கிறோம். ஏன்னிச்சினால் அவருடைய அக்னி ஜுவாலையை நமக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய அக்னி ஜுவாலை உங்கள் மீது வைத்திருக்கிறார். அதே அக்னி ஜுவாலையின் மூலமாக தான் நான் தேவன் இங்கே பேசுகிறதே வாசி. இப்போ வாசிங்க, 2 மெதுவாக வாசிங்க. அது கர்த்தருடைய தூதனானவன் முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலிருந்து அங்கே நின்று பேசுகிறார். அக்னி ஜுவாலையிலேருந்து தான் விஷயம் இருக்குது, முச்செடியில் இல்லை, அக்னி ஜுவாலையில் தேவன் என்ன பண்ணுகிறார், பேசி. அதுக்கப்புறம் வாசிங்க, உற்று பார்க்குறான். அதனால தான் அவன் பேர்னிங் புஷ்ஷை பார்க்கல, அந்த ஜுவாலையை பார்த்தான். அந்த முச்செடி அக்னினாலே ஜுவாலை தெரிகிறது, அது வெந்து போகாமல் இருக்கிறது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகளோடு இடைப்படும் பொழுது அந்த அக்னியானது நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியும், அது என்ன பண்ணாது, நம்மளே சுட்டெரிக்காது. டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அது உலகத்திற்கு பட்சிக்கிற அக்னியாக இருக்கும், அதே அக்னி. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஜொலிக்கிற அக்னி ஜுவாலையாக இருக்கும். புரியுது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லுது, ஒரே அக்னி தான். தேவன் அந்த அக்னி ஜுவாலையாக இருக்கிறார். அந்த அக்னி ஜுவாலையிலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த அக்னி ஜுவாலையாக நம்முடைய வாழ்க்கையில் கிரியேட் செய்கிறார். ஆனால் அது பட்சிக்கிற அக்னியாக இருக்குமா, யாருக்கு, உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அது பட்சிக்கிற அக்னியாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அது நம்மை ஜொலிக்க பண்ணுகிறதான கர்த்தருடைய அக்னியின் ஜுவாலையாக இருக்கும். த டிஃப்ரென்ஸ் ஃபார் அஸ் இட்ஸ் அ ஃப்ளேம் ஆஃப் ஃபயர், ஃபார் தெம் இட் இஸ் அ கன்சியூமிங் ஃபயர். புரியுது அவங்க சொல்கிற வித்தியாசம். அதே அக்னியானது நமக்கு அது நம்மளை ஜொலிக்க பண்ணுகிறதான அக்னியாக இருக்கிறது. உலகத்திற்கும் அது பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறது. இப்போ வாசிங்க தொடர்ந்து. அற்புத காட்சி, ஒரு பிடிச்சமான ஒரு வார்த்தை அக்னி. இந்த ஆண்டவரை ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும் போது இன்றைக்கு நம்ம இப்படி அக்னியெல்லாம் பார்க்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் வந்து எல்லாம் வெளியரங்கமான காரியங்களை ஆண்டவர் அநேக காரியங்களை செய்தார். புதிய ஏற்பாட்டில் உள்ளடங்கின காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதான் வித்தியாசம். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட்க்கு என்ன பெரிய வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் எல்லாம் வெளியரங்கமான காரியம், அக்னி மதிலாக இருந்தார் ஆண்டவர், மேகஸ்தம்பமாக இருந்தார், சரியா, எல்லாமே வெளியரங்கமான அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் அவங்கெல்லாம் பார்த்தேன், அக்னியை பார்த்தேன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்து அந்த அக்னி நமக்குள்ளே வைத்திருக்கிறார், ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எல்லாமே உள்ளடங்கினதான கிரியைகள் தான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், புதிய ஏற்பாட்டு காலத்தில் செய்கிறார். ஏனென்னுச்சுனால் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனாலே. இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ மினிஸ்ட்ரி வேர் த ஹோலி ஸ்பிரிட் ரிசைட்ஸ் இன் அஸ் அண்ட் ஹீ பிகின்ஸ் டு ஒர்க் இன் அஸ். நமக்குள்ளே ஆண்டவர் பண்ண, பழைய ஏற்பாட்டில் தேவாலயம் வச்சுருந்தாங்க, நல்ல ஒரு பெரிய பில்டிங் அழகாக கட்டி அது என்ன பண்ண அங்கே போய் எல்லாம் ஆராதிப்பாங்க. புதிய ஏற்பாட்டில் நம்மளே என்ன பண்ணியிருக்கிறோம், தேவாலயமாய் மாறி இருக்கிறோம். வித்தியாசமானது எல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில். ஏனென்னுச்சுனால் தேவன் தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படியாக விரும்புகிறார், சரியா. ஸோ அப்போது இங்கே பார்க்குறோம், அதிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார் அவனோடு கூட. 5 வசனத்தை வாசிங்க. இப்போ தான் ஆண்டவர் பேசுகிறதை பார்க்குறோம், வாசிங்க. பாருங்கள், முதலாவது இந்த இது வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருக்கனால நமக்கு இது கொஞ்சம் விளங்கும். பாதரட்சியை கழட்டி போடு, ஸ்ரீலங்காலாம் அப்படி தானே, கொழும்புலையா கழட்டி போடுனா என்னென்ன, நம்ம ஒரு வீட்டுள்ள காலை வச்சுன்னா சும்மா அப்படி செருப்பு போட்டு நடக்க மாட்டோம், எடுத்துன்னு வெளியில் வச்சு தானே வருவோம் உள்ளே. ஏன்னா அந்த ஸ்லிப்பர்ஸில் நமக்கு என்ன பண்ணுவோம், அது ஷூஸில் டஸ்ட் இருக்கும் தெரியும், அதனால் என்ன பண்ணோம், கழட்டி போட்டு வெறும் காலில் தான் வீட்டுள்ளே நடப்போம். இந்த ஊரில் தான் அந்த பிரச்சனை இல்லை, எல்லாம் எங்கே வேணால் எது வேணால் எல்லாம் ஒன்று தான், எங்கெல்லாம் நடக்கிறாங்க போகிறாங்க வராங்க. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்னுடைய இந்த பூமி எப்படிப்பட்ட பூமியா, பரிசுத்த பூமி, அதனால் என்ன பண்ணுறாரு, பாதரட்சியிலே கழட்டி போடுன்றாரு. இது எதை குறிப்பிடுது என்னச்சுனால், ஒரு ஆண்டவர் நம்மை ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே நம்மை அழைக்கிறார். இது வந்து ஆண்டவருடைய அழைப்பை குறித்து நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 6 வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் வந்து முதல் அவனோடு கூட பேசும்போது பாதிராட்சி கழட்டி போடு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவனுக்கு பயம் வரல. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உடைய தேவன், பிதாக்களினுடைய தேவனுன்னு சொல்லும்போது உடனே என்ன பண்ணுறான், அவனுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பயம் வருது. என்னச்சுனால் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் சொல்லும்போது அவர் உடன்படிக்கையின் தேவனை, தன்னை உடன்படிக்கையின் தெய்வமாய் என்ன பண்ணுறார், அவனுக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஐ ஆம் த காட் ஆஃப் ஏப்ரஹாம், காட் ஆஃப் ஐசக், காட் ஆஃப் ஜேக்கப், ஐம் த காட் ஆஃப் யுவர் ஃபாதர், என்னுடைய தகப்பன் தேவன். ஆக்சுவலாக நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதில் வரும் வந்து வாசிங்க திருப்பியும். பிதாக்களுடைய தேவன், பாருங்கள் ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஹிஸ்ட்ரியை வச்சுருக்கிறார். நம்ம சும்மா ஏதோ ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டோம் வந்துட்டோம் அப்படின்னு கிடையாது. நமக்காய் ஆண்டவரை விசுவாசித்த நம்முடைய முன்னோர்களையும் ஆண்டவர் என்ன பண்ண, நம்ம அவர்களுடைய இதையும் வைத்து தான் நம்மளை என்ன பண்ண, நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஏதோ சொல்ல, சரி உங்கள் பிதாக்கள் எல்லாம் நான் அவங்களுடைய இதனால் கிடையாது, நான் உன்னை தான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படி சொல்ல, உன்னுடைய பிதாக்களும் தேவன் என்று சொல்லி அப்படியாய் தன்னை அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் 7 வசனத்தை வாசிங்க. பாருங்க, நல்லா கவனிங்க, அவருடைய அவருடைய கூக்குரலை கேட்டிருக்கிறேன், அவருடைய படுகிற பாடுகளையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் கடந்து போகிற பாதையில் நமக்கு இருக்கிற கண்ணீர், நமக்கு இருக்கிற வேதனைகள், நம்முடைய நமக்கு இருக்கிற பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினச்சி கூட ஆண்டருக்கு என்னுடைய பிரச்சனை தெரியவே தெரியாது. நான் போடுற பாடு எனக்கு தானே தெரியும். நம்ம அப்படி தானே சொல்கிறோம். நம்ம நான் போடுற பாடு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு நமக்கு தெரியுறதை காட்டிலும் ஆண்டருக்கு நல்லா தெரியும் நம்முடைய பாடு. ஏன்னா அவருடைய நம்முடைய நோய்களை துக்கங்களையெல்லாம் அவர் சுமந்தவர். அவருக்கு நல்லா தெரியும். நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிற, நம்முடைய உள்ளங்கள் உள்ளத்தின் வாஞ்சைகளை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய வாயிலே ஒரு நாவிலே வார்த்தை பிறவாதற்கு முன்பாகவே அவர் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னு அவருக்கு தெரியும். நம்ம என்ன யோசிச்சுருக்கோன்னு அவருக்கு தெரியும். நம்ம தூரத்துலேருந்தே நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன். பாருங்க, நான் என்னுடைய பிரச்சனை ஆண்டுக்கு தெரியலையே, நான் படுற கஷ்டம், எனக்கு இருக்கிற வேதனை எனக்கு யாருக்கும் தெரியலையே அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. அவருடைய என்ன, இவன் வந்து மீதியான் தேசத்தில் இருக்கிறான், ஆண்டவர் அவன் மீதியான் தேசத்தில் பேசுகிறாரு. ஆனால் எகிப்தில் தன்னுடைய ஜனங்கள் அவரை நோக்கி கதறி கொண்டிருக்கிறதை அவர் அங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க அதை ஆண்டவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறார். அப்போது ஆண்டவருக்கு தெரியாதது ஒரு காரியமும் கிடையாது. தூரத்திற்கும் அவர் தேவன், சமீபத்திற்கும் அவர் தேவனாக இருக்கிறார். வாசிங்க, 8 வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் வந்து இறங்கி வந்திருக்கிறாரா? எதுக்கு இறங்கி வந்திருக்கிறார்னா, என்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கானான் தேசத்துக்குள்ளாய், ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள்ளாய் அவர்களை கொண்டு வந்து நல்ல ஆசீர்வதிக்கணும், நல்ல சந்தோஷமாக அவங்க என்ன நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்களை வாழ்த்தும்படியாய், அவர்களை ஆசீர்வதிக்கும்படி, அவர்களை அந்த தேசத்துக்குள் கொண்டு போகும்படியாய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இறங்கி வந்திருக்கிறாராம். ஆண்டவர் உங்களுக்காக எனக்கும் இன்றைக்கு இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் நினச்சிடாதீங்க, ஐயோ என்னுடைய சூழ்நிலையில் நான் தனியாக இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வந்து என்ன பண்ணுறார், உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார், உங்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார், உங்களை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிற தேவன் அவர். ஹாலலூயா. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து வாக்கு கொடுத்த ஒரு காரியம்தான் அது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 15:17 நீங்கள் வாசித்தீங்க, ஆண்டவர் சொல்கிறார், 4 என்னுடைய ஜனங்கள் 100 புறஜாதியானவருடைய தேசத்தில் இருப்பார்கள். அதுக்கப்புறம் அவங்களே நான் இறங்கி வந்து அவங்களே விடுதலையாக்கி வெளியில் கொண்டு வருவேன் சொல்லி ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை ஆண்டவர் இங்கே நிறைவேற்றுகிறார் மோசேயின் மூலமாய். ஆண்டவர் வந்து வாக்கு கொடுத்தார்னா அதை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வாக்கு பண்ணின தேவன் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 9 வாசிங்க. வந்து எட்டினது. நல்ல காரங்க, அவங்க எகிப்தியர் ஒடுக்குதலை நான் கண்டேன். யாராவது உங்களுடைய இவங்கெல்லாம் டாஸ்க் மாஸ்டர்ஸ், ஐ நோ வாட் த டாஸ்க் மாஸ்டர்ஸ் ஆர் டூயிங் இன் ஈஜிப்ட்னு சொல்கிறார் ஆண்டர். ஐ நோ ஹவு மச் தே ஆர் பீங் அப்ரெஸ்ட். இன்றைக்கி உங்களுக்கு வேலையில் யாராவது பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்கா உங்களுக்கு சூழ்நிலை? ஆண்டருக்கு எல்லாம் தெரியும். யாராவது நம்மளை ஒடுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார், இறங்கி வந்துடுவார். யாராவது உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நம்மளை யாராவது எதாவது சொல்லிட்டாங்கன்னா, நம்மளை யாராவது எதாவது பண்ணிட்டாங்கன்னா, எதையாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா சும்மா இருக்க மாட்டார் ஆண்டார். அவங்களை ஒரு விசாரிக்காமல் விடவே மாட்டார். அதனால் யாராவது எதாவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் அதை குறித்து நீங்கள் கவலைப்படவே அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டர் அதை குறித்து கவலைப்பட்டிருக்கார். யாராவது எதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், பார்த்துக்கிட்டே இருப்பார். எப்படி அவங்கள விசாரிக்கலாம், எப்படி அவங்கள அதை குறித்து அவங்களுக்கு கேட்கலான்னு சொல்லி அது அதுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருப்பார் ஆண்டவர். அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க சரியா. ஆண்டவர் அவங்கள அவங்களுடைய காரியத்தெல்லாம் பார்த்தார். 11 வசனத்தை வாசிங்க, இல்லை இப்போ 10:11 வாசிங்க. வா என்றார். என்ன ஒரு அருமையான ஒரு கால் பாருங்களேன். இப்போ நான் அனுப்ப போகிறேன், நீ வான்றார். அவன் பாவம் ரிட்டையர் ஆகிட்டு ஆளை விட்டா சாமி என்னை விடுங்கப்பா எனக்கு போதும், நான் பாட்ட பாடு எனக்கு தானே தெரியும். மாமனாருடைய ஆடு மேய்க்கிறதுன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். நம்ம ஆடை வேணால் நம்ம மேய்ச்சிடலாம், மாமனாருக்காக மேய்க்கணும்னா ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா மாமனார் அவர் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணுமே. இது என்னவோ தெரில, இது ஒரு ஹிஸ்ட்ரியில் அப்படியே இருக்குது. அதே மாதிரி தான் யாக்கோபும் அவங்க மாமனார் லாபானுடைய ஆடுகளை மேய்ச்சி அவர் பயங்கரமான இவன் தான் ஏமாத்துக்காரன்னா அவனுக்கு மேலே பயங்கரமான ஏமாத்துக்காரனாக இருக்கார். யார்? லாபான். இப்படிப்பட்ட ஒரு சந்ததியில் வந்த ஆள் தான் மோசே. பார்க்குறேன் என்னடா நம்ம முற்புதாக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க மாமனார்கிட்ட. சரி, இவனும் ஒரு மாமனார்கிட்ட வேலை செய்கிற ஒரு மாமனார்கிட்ட வேலை செய்யணும் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அவர் சாதாரணமான மாமனார் கிடையாது, கொஞ்சம் டஃப்பான ஆள் தான் அவர். கொஞ்சம் டஃப்பான ஆள் தான், ஏன்னா அவர் பின்னால் வந்து இவன் வந்து மோசே தேவ ஜனங்களை நடத்திட்டு இருக்கும் போதே வந்து அவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. எப்பா நீ பண்ணுறது சரியில்லை. யார்? இவன் தேவ மனுஷன், ஆண்டவர் முகமுகமாக பார்த்த மனுஷன், 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்ட மனுஷன், எல்லாம் இவ்வளோ கிருபை பெற்ற மனுஷனுக்கு இவர் வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு. எப்போ? அப்போ அவனுக்கு அவன் ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு மேலே எத்தனை அட்வைஸ் கொடுத்துருப்பார் அவனுக்கு, இல்லை? ஆண்டவரை சந்தித்த மனுஷனுக்கே இவ்வளோ அட்வைஸ் கொடுக்குறாருன்னா சந்திக்காத மனுஷனுக்கு எவ்வளோ அட்வைஸ் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க. ஆனால் தான் அவன் நொடிஞ்சு போய், அவன் ஒரு பெரிய பேச்சாளன், திறமசாலி, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 40 வருஷத்தில் அவனுக்கு கான்ஃபிடென்ஸ்லாம் போய் பெபன்னு பேச்சே வரல. ஆண்டர் மீட் பண்ணும்போது சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு திக்குவா, என்னை விட்டுருங்க சுவாமின்றான். விட்டுருங்கன்றான், வேணுவே வேணாம் என்னை விட்டுருங்க அப்படின்றான். எங்கே ஆண்டர் விட்டார்? ஆண்டர் ஒரு மனுஷன் மாரி கண்ணை வைத்துட்டார்னா, ஒரு மனுஷியை பிரயோஜனப்படுத்தணும்னு ஆண்டர் திட்டம் வச்சுட்டார்னா அவர் விடவே மாட்டார். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்னா ஆண்டர் உங்களை குறிப்பாய் தெரிந்து கொண்டதுனால இங்கே உட்காந்துருக்குறோம். சும்மா உட்காந்துருக்கான்னு நினச்சிடாதீங்க யாரும். சரி, ஏதோ இன்றைக்கி ஏதோ சனிக்கிழமை வேறு வேலை இல்லை, சரி இன்னைக்கு கூப்பிட்டாங்க வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டர் உங்களை கொண்டு நீங்கள் உட்கார வச்சதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு காட்டும்படியாக, அவருடைய நேசத்தையும் அவருடைய பாசத்தையும் அவருடைய திட்டங்களையும் அவருடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கிறார். இங்கே ஏதோ வந்து மற்றவங்களை எதுவும் பார்க்க வந்தீங்கன்னு நினச்சிட்ருக்காதீங்க. ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு உங்களை இங்கே வைத்திருக்கிறார். ஆமென். அப்போது வாசிங்க 12 வசனத்தில், இதுதான் இங்கே தான் எக்ஸ்கியூசஸ் தொடங்குது. வாசிங்க. நான் என்ன சொல்ல போகிறேன் ஆண்டவர், அவங்க என்ன கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் அவங்களுக்கு? அவன் ஃபஸ்ட் எக்ஸ்கியூஸ். இப்போ ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போது நம்ம நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுப்போம். ஃபஸ்ட் எக்ஸ்கியூஸ் என்னென்னா, ஆண்டவரே அவங்க என்ன கேட்டாங்கன்னா, யார் உங்களை அனுப்புனதுன்னு கேட்டாங்கன்னா, யார் உங்கள் பேரை நான் என்ன சொல்லுவேன் ஆண்டவரே, உங்கள் பேரே எனக்கு சரியாக தெரியல. அதுக்கு முன்னாலே ஆண்டர் சொல்லிட்டுறேன், நான் ஆபிராமன் தேவன், ஈசாக்கன் தேவன், யாக்கோபன் தேவன் எல்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகும் அவனுக்கு ஒரு டவுட் வந்துடுது, பேர் என்ன ஆண்டவரே உங்கள் பேர். இவன் வந்து நல்லா நீங்கள் கவனிக்கணும். ஏன் இப்போது மோசே வந்து வித்தியாசமான ஒரு லைனில் வந்த ஒரு மனுஷன். இப்போ மற்றவங்க மாதிரி கிடையாது. மோசே வந்து எகிப்தின் இஜிப்சியன் கலாச்சாரத்தில் எகிப்தின் கலாச்சாரத்தில் வளர்ந்த ஒரு மனுஷன். யூத கலாச்சாரத்தில் எபிரேய கலாச்சாரத்தில் அவன் வளரலை. ஹி வாஸ் ரேஸ்ட் இன் த இஜிப்சியன் கல்ச்சர். அதனால் அவனுக்கு சரியாக தெரியாது, பைபிள் சரியாக தெரியாது, ஆண்டவர் கத்தர் செய்த காரியங்களாம் அவனுக்கு சரியாக தெரியாது. அதே மாதிரி 40 வருஷம் மீதியானில் இருந்தான், எது மாமனாருக்கு அங்கே ஊழியம் செய்துட்ருக்கான். அவருக்கும் ஆண்டவரை தெரியாது. அவர் ஒரு ப்ரீஸ்ட்டு, ஆனால் அவர் ஒரு எபிரேயர் கிடையாது. சரி, அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரீஸ்ட்டு. அவர் அந்த ஊருக்கு ஒரு ஊர் தலைவருமானு வச்சுக்கோங்களேன். அதனால் அவனுக்கு எப்படிய கலாச்சாரம் தெரியாததுனால அவனுக்கு ஒரு சந்தேகம். ஆபிரகாம் தேவன் கேள்விப்பட்டிருக்கோம், ஈசாக்கன் தேவன், யாக்கோபன் தேவன் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் உண்மையாக அவருடைய பேர் என்ன? அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, கேட்குறான். அதனால தான் யார் அனுப்புனான்னு சொன்னால் உங்கள் பேர் என்ன கேட்டால் நான் என்ன ஆண்டவரே சொல்லுவோன்னு சொன்னது கேளு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்கியூஸ் சொல்கிறான், ஆ வாசிங்க. அதற்கு தேவன் ஆ இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆண்டவர் அவர் சொல்கிறார், என் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா இருக்கிறவர் உங்களை அனுப்பினார்னு சொன்னார். இருக்கிறவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நேம். இருக்கிறவர் இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் எப்பொழுதும் இருக்கிறவராகவே தான் இருக்கிறார். ஹலலூயா. இருந்தவரும் கிடையாது, வரப்போகிறவரும் இல்லை, இருக்கிறவராக இரு. அப்படின்னா என்னென்னா அவர் நிகழ்காலத்திலேயே இருக்கிறார். இஸ் அன் எவர் ப்ரெசன்ட் காட். நம்ம லைஃப்பில் ஒரு நாளும் அவர் வந்து நம்மை விட்டு விலகாத தேவன். இருக்கிறவராகவே இருக்கிறார், எப்பவும் இருக்கிறார். நம்ம தான் இல்லாமல் போயிடும் சில நேரத்தில், ஆனால் அவர் எப்பவும் இருக்கிறார். அதான் சொல்கிறேன், நான் இருக்கிறவர் உங்களை அனுப்பினார். திருப்பி வாசிங்க, ரொம்ப பிடித்தமான வசனம் அது, 14 வசனம். ம் ம் இருக்கிறவர் உங்களை அனுப்பினார் என்று நீங்கள் சொல்லணும்னு சொல்கிறார். ஆ 15 வசனம். பாருங்க, இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும் போது யார் அனுப்பினு கேட்டால் நீ எப்படி சொல்லணும்? ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்படின்னா என்ன, உங்களுக்கு முற்பிதாக்களின் தேவன். இஸ்ரவேல் மக்களோட பேசும்போது அந்த நேமை யூஸ் பண்ணு. பார்வோன் கிட்ட போகும்போது என்ன பேர் யூஸ் பண்ணா? இருக்கிறவராக இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் வந்து இஸ் அன் எவர் ப்ரெசன்ட் காட். ஆண்டவருக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்கு, யெகோவா ஷமா. ஷமானா நம்மோடு இருக்கிறவர், எப்போ நம்மோடு இருக்கிறவர், தங்கி தாபரிக்கிற தேவன். ஆண்டவர் ஒரு நாள் நம்ம விட்டு எங்கேயும் போயிடல, எங்கேயுமே அவர் போக மாட்டார். இங்கே தான் இருக்கார், நம்மளோட தான் இருக்கார். நம்ம தான் என்ன பண்ணுறதில்லை, அவரோடு இருக்கிறதில்ல, அவர் நம்மோட தான் இருக்கார். நம்ம தான் அவரோடு இருக்கிறதில்ல. சில நேரத்தில் நம்ம வாடகைக்கு நம்ம போனோம், நம்ம காரியத்தை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், ஆனால் அவர் ஒரு நாள் நம்ம விட்டு போகாத தேவன், நம்மோடு இருக்கிறவராகவே இருக்கிறார். இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்கும். 4 இன்னொரு காரணத்தை முதலாம் வசனத்தை வாசிங்க, 4 முதலாம் வசனம். ம் ம் பாருங்க, அவனுக்கு பார்த்தான் இப்போது கேட்க ஆண்டர்கிட்ட, சரி நம்ம போகலாம், ஆனால் இந்த இஸ்ரேல் மக்களை பற்றி எனக்கு தெரியும், ஏன்னா ஏற்கனவே அவன் பிரச்சனையிலோடு தான் அங்கேருந்து ஓடி வந்த ஒரு மனுஷன். இவங்க தானே அவனை காட்டி கொடுத்தவங்க. மோசே வந்து இஸ்ரேல் மக்களை ஹெல்ப் பண்ண போய் தானே அவன் பிரச்சனையில் மாட்டி என்ன பண்ணுறான், ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் நடக்குது. சரி, இதை சமாதானம் தீர்த்து உங்களுக்கு சமாதானம் பண்ணி விடலான்னு நினைக்கும் போது தான் அதில் ஒருத்தனை அடித்து போட்டுறான். அந்த பிரச்சனையில் தான் என்ன பண்ணுறாங்க, அவனை அவங்க தான் காட்டி கொடுத்துட்றாங்க. அவனை காட்டி கொடுத்து இவனை பிரச்சனையில் மாட்டிக்கிறான். அதனால் நான் சொல்கிறோம், திருப்பியும் போனேன்னா ஆண்டவரே இந்த ஜனங்களை பற்றி எனக்கு தெரியும், நல்லா தெரியும், இவங்களால் கேட்பாங்க. ஆண்டவர் உண்மையாகவே உங்கள்கிட்ட தரிசனம் ஆனார்னா கரெக்டாக எங்களுக்கு அடையாளம் எனக்கு காட்டுன்னு கேட்பாங்க அப்படின்றார். அதுக்கு தான் வாசிங்க, இப்போ வாசிங்க 2 வசனம். ம் 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 சரி, அவன் கையில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு, கோல் இருக்குன்னா. இந்த கோலை நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது முதல் வந்து இது மோசேயின் கோலாக இருக்கிறது, அதுக்கு பின்பாக அது தேவனுடைய கோலாய் மாறுகிறதை நாம் பார்க்குறோம். இது நிறையா இருக்குது வசனம். இது அந்த கோல் வைத்து தான் அவன் என்ன பண்ணுகிறான், சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளக்கிறான், அதை கற்பாறை அடைக்கிறான், அதுலருந்தான் தண்ணீர் வருகிறது. அந்த கோல் ரொம்ப விசேஷமான கோல். இது எந்த கோல்னு கேட்டிங்கன்னா, முது கோலும் முது தடியும் என்னை தேற்றம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான்ல, ஒரு மெய்ப்பனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கோல் தான் அது. இட்ஸ் அ ஷெப்பர்ட்ஸ் ராட் ஆர் ஷெப்பர்ட் ஸ்டாஃப்னு சொல்லலாம், சரியா? அந்த மேய்ப்பன் கொடுக்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை கீழே போடு, அது கீழே போட்டோன்னே என்ன ஆகுது, சர்ப்பமாய் மாறுகிறது. அது எதை குறிப்பிடுகிறது என்றுச்சுனால், பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய வல்லமை நமக்கு கொடுத்துருக்கிறதை அதை குறிப்பிடுகிறது. ஆண்டவர் வந்து நம்ம கையில் கொடுத்துருக்கிற அதிகாரம் வந்து சாதாரணமான ஒரு அதிகாரம் கிடையாது. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் வந்து பிசாசுகளை துரத்தக்கூடிய ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த கோவில் தான் கடைசியில் போய் பார்வோனுக்கு முன்னால் போடும்போது அது சர்ப்பமாய் மாறுகிறது. பார்வோனுடைய தந்திரவாதிகள்லாம் கூட இருக்காங்க, மந்திரவாதிகள். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கோலையும் கீழே போடுறாங்க, அதுவும் சர்ப்பமாய் மாறுகிறது. ஆனால் இந்த சர்ப்பம், மோசே கீழே போடுகிற அந்த சர்ப்பமானது அவங்க எல்லா சர்ப்பத்தையும் விழுங்கி போடுகிறது. அப்படின்னா அர்த்தம், பிசாசின் கிரியைகளையெல்லாம் மேற்கொள்ளக்கூடியதான ஒரு தேவ வல்லமையை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரணமான மக்கள் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் போய் பிசாசை துரத்தி பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, துரத்தி பாருங்கள், ஓடி போயிடும். உங்களுக்கு விரோதமாக நிற்பவன் யாருமே இல்லை. சரியா, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை கொடுத்துருவோம். இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை ஆண்டு நமக்கு கொடுக்குறோம். அந்த அதிகாரத்தை தான் அது குறிப்பிடுகிறது. அந்த கோல் தேவனுடைய எதை கோல் எதை குறிப்பிடுகிறது, தேவனுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் அது குறிப்பிடுகிறது. சரியா, அதுக்கப்புறம் ஐந்தாம் வசனத்தை வாசிங்க. அதான் அந்த கோல் அதிகாரத்தை உங்களுக்கு அடையாளமாய் நான் உனக்கு கொடுக்கிறேன்றாரு. ஆறாம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, ரெண்டாவது அடையாளம். முதல் அடையாளம் வந்து அந்த கோல், அது வந்து தேவனுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் குறிப்பிடுகிறது. ரெண்டாவது அடையாளம், கையை வந்து என்ன பண்ணுறான், அவனுடைய மடியில் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது குஷ்ரோகமாய் மாறுகிறது. அதுக்கப்புறம் திருப்பி அவன் போடுறான், அது நல்ல சதையை போல் நல்ல கரெக்டாக மாறிடுது. இது எதை கொடுக்குறேன்னு சொன்னால், கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை அதிகாரம் முதல்ல, அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு வியாதியஸ்தர்கள் மேல் நாம் வைத்து கரங்களை வைத்து ஜெபிக்கும் போது அந்த அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை ஆண்டர் கொடுத்துருக்கா. யாருமே நீங்கள் வியாதிசர்களுக்கு ஜெபிக்க நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தயங்காதீங்க. யாராவது சிக்காக இருக்காங்களா, இப்போ பிரதர் ஜூட் பிரதர் அங்கே ஏதோ ஹோட்டலில் யாரோ ஒருத்தரை சந்தித்தாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க, ஆண்டர் வந்து அற்புதம் பண்ண. அதே போல் நீங்கள் எங்கே போகும்போதும் யாருக்காகவும் சரி நாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு வல்லமை ஆண்டர் நம்முடைய கரங்களே கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஒரு வல்லமை, ஆண்டர் வந்து சுகமாக்கும் வல்லமை. வியாதியர்கள் மேல் நீங்கள் கரங்களை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று வேதம் சொல்கிறது. சரியா, சரி. அப்போ வந்து மூணாவது, பத்தாம் வசனத்தை வாசிங்க. மூணாவது அடையாளம் இதை சொல்லி நம்ம முடிக்கலாம். மூணாவது அடையாளம், முதல் வந்து ஆண்டர் அந்த கோல் வந்து தேவனுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் குறிப்பிடுகிறது. ரெண்டாவது, கரங்களிலே சுகமளிக்கக்கூடிய ஒரு வல்லமையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. மூன்றாவது வந்து அவனுடைய, அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு மந்த நாவுள்ளவன், திக்குவாயன், எனக்கு பேச வராது, சரியாக பேச முடியலன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உன் வாயோடு நான் இருந்து நான் உன்னோடு உன் மூலமாய் பேசுவேன் என்று சொல்கிறார். மூன்றாவது அடையாளம் என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாயிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காட்ஸ் வேர்ட் இன் யுவர் மவுத். நம்முடைய வாயில் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார், நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் வார்த்தையை வைத்திருக்கிறார். இதுதான் மூணாவது அடையாளம். ஏன்னா எங்கே போனாலும் இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யும்படியாய், அவருடைய வார்த்தைகளை பேசும்படியாய் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அடையாளத்தை நம்ம கொடுத்துருக்குறார். நீங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து அந்த பிளஸ்ஸிங் கொடுத்துருக்குறார். நம்ம ரெண்டு வார்த்தை ஆண்டுடைய வார்த்தையை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லும்போது அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அநேகருடைய ரட்சிப்புக்கு அது ஏதுவாக இருக்கும். அதனால் எங்கே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருக்காய் பேச நம்ம என்ன பண்ணணும், நம்மை அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே நாம் கொண்டு வர வேண்டும். ஏன்னா வி ஹாவ் டு ஸ்பீக் த நேம் ஆஃப் ஜீசஸ், வி ஹாவ் டு ஸ்பீக் டு பி அ விட்னஸ் ஃபார் கிரைஸ்ட். எல்லா இடங்களிலும் நம்ம பேச, அதுக்குன்னு போய் எல்லாம் அடித்து பிரசங்கம் பண்ணிடாதீங்க, டம்மா அல்டிமீன் அடிச்சிடாதீங்க. அது என்ன பண்ணும், சத்தியத்தை என்னமே எப்படி பேசணுமா, அன்போடு பேசணும், அன்போடு பேசணும். இந்த அன்பு வந்து ரொம்ப முக்கியம். சத்தியத்தையும் அன்பையும் நம்ம என்ன பண்ணோம், கூட்டி வச்சு தான் நம்ம பேசணும். வெறும் சத்தியம் நான் சொல்கிறது கரெக்ட் தானே, அதுக்கு நான் எப்படி பேசினா என்னென்னு அடித்து பேசுகிறாதீங்க, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது ஆண்டவர் பேசும்போதே என்ன பண்ணுறான், மனதிருக்கத்தோடு பேசினார். அந்த வாயின் வார்த்தைகளில் அந்த ஒரு கிருபையின் வார்த்தைகள், அந்த அன்பின் வார்த்தைகள் என்ன பண்ணும், அநேகருடைய உள்ளத்தை காயங்களை ஆற்றும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் அநேகருடைய காயங்களை ஆற்ற வேண்டும். நம்மக்கிட்ட பேசிட்ட பிறகு அவங்க இன்னும் காயப்பட்டு போயிடக்கூடாது. நம்ம பேசுகிற வார்த்தைகள் காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகளாக இருக்கணும், இயேசுவண்டை மக்களை கொண்டு வருகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இந்த மூன்று அடை என்ன அடையாளம் சொல்லுப்பா, முதல் அடையாளம் தேவனுடைய வல்லமை அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கோம், ரெண்டாவது சுகமளிக்கும் அந்த வல்லமை உங்களுடைய கரங்களிலே கொடுத்துருக்குற, மூணாவது தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாயிலே கொடுத்துருக்கிறார். அது மூன்று ரொம்ப முக்கியமானது. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். மோசியுடைய வாழ்க்கை குறித்து நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், 120 ஆண்டுகள் இருந்தான். கடைசியில் அந்த 40 ஆண்டுகள் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறவராகவே இருந்து அநேக அதிசயங்களை செய்தார். அதிசயங்கள்னால் இப்படி எப்படி இல்லை, நீங்கள் வாசித்தீங்கன்னா பைபிளில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இப்படிலாம் கூட ஆண்டவர் செய்ய முடியுமான, அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்வார். நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன்னா, மோசையோடு இருந்து அதே தேவன் நம்மோடு கூட இன்றைக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அதே தேவன் ஆண்டவர் யோசுவா கிட்ட அதுக்கப்புறம் பேசுகிறாரு, சொல்லுமோ சொல்கிறாரு, நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ அதே போல் நான் உன்னோடு இருப்பேன்றார். அதே வாக்குத்தை தான் நமக்கு கொடுக்குறாரு. இன்றைக்கு எப்படி மோசையோடு இருந்தேனோ அதே போல் தான் நான் உன்னோடு கூட இருப்பேன். அதே மாதிரி நான் வெளியரங்கமான ஒரு வேளை அடையாளங்களை இன்றைக்கு காணாமல் இருக்கலாம், காணக்கூடும். ஆண்டவர் அப்படியும் செய்ய முடியும். ஆனால் அவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை நம்ம செய்யும்படியே தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கைகளை இருதயங்களை மாற்றி இயேசுவண்டை கொண்டு வரக்கூடிய ஒரு கிருபை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதே காட்டிலும் ஒரு பெரிய விஷயத்தை விசேஷித்த விதமான காரியம் கிடையாது. அன்றைக்கு மோசையோடு இருந்தபோது எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்கள் அந்த ஜனங்க கண்டாங்க, ஆனாலும் ஆண்டவர் அவங்க பின்பற்றலை. அப்படிதானே, இவ்வளோ அடையாளங்களை பார்த்த ஜனங்க நம்ம என்ன சொல்லியிருப்போம், பா இவ்வளோ அடையாளம் ஆண்டர் காட்டினா பரவாயில்ல, அந்த ஜனங்க என்ன பண்ணுவோம், ஆண்டருக்கு உண்மையாக இருந்திருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கண்ணுக்குட்டியை பண்ணி என்ன பண்ணாங்க, ஆண்டரை விட்டு விலகி போயிட்டாங்க, விக்கிர ஆராதனைக்குள்ளே போயிட்டாங்க. அப்போது வெளியரங்கமான அடையாளங்களை காட்டிலும் உள்ளான இயேசுவின் கிரியைகள் தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், இன்றைக்கி உள்ளத்தில் கிரியை செய்கிறார், வெளியரங்கமான காரியங்கள். இன்றைக்கி நான் ஆண்டவர் பெரிய மிரக்கல் நம்முடைய கண்ணில் காட்டிடலாம், தோஸ் திங்ஸ் டோன்ட் சேஞ்ச் அவர் ஹார்ட்ஸ். ஆனால் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் செய்கிற கிரியைகளில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்க்கை மாறுகிறதா இருக்கிறது. சரியா? ஸோ இயேசுவினுடைய முக்கியமான ஒரு கிரியை இன்றைக்கு என்னென்னா, நம்முடைய உள்ளங்களை அவர் மாற்றி அவர் பக்கமாக நம்மை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஆமென். மோசேயின் தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். கண்ணில் மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே கரத்துக்குள்ளா எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. அன்னைக்கு மோசையோடு இடைப்பட்ட தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் சின்னவர். ஆண்டவரே, அவனோடு முகமுகமாய் தரிசனமாகி அவனோடு பேசின தேவன், இன்றைக்கும் இயேசப்பா நீர் எங்களோடு முகமுகமாய் பேசுகிற தேவனாக இருக்கிறீர். இன்றைக்கும் எங்களோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் எங்களோடு உம்முடைய சத்தத்தை எங்களுக்கு ஆண்டவரே தெரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன். உம்முடைய சத்தங்கள் எங்களுடைய காதுகளிலும் உள்ளத்திலும் ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகள், காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீரே. நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறோம். பேசுகிற தேவனாயிருக்கிறீரப்பா. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகளுடைய உள்ளங்களிலே பாய்ந்த ஆண்டவரே, அது கிரியைகளை உம்முடைய கிரியைகளை நடப்பிக்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் உள்ளங்களை உன் பக்கமாய் திருப்புவீராக. உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண எங்களுக்கு கிருபை செய்வீராக. அநேக ஜாதி ஜனங்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவீர். அநேகரை கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாய் கொண்டு வருகிற பிள்ளைகளாக எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிங்க தாமே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலான இன்றைக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறீரே. மனடியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாஞ்சியோடு எந்தெந்த காரியங்களுக்காக நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜெபங்களை எல்லாவற்றையும் கேட்டு அங்கீகரித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு பதிலளித்து நம்முடைய நாமத்தை மயப்படுத்துவீராக. ஆசீர்வதிங்க தாப்பனே. உமக்கு எல்லா மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என்பொழுதன் மே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடு மென்றும் மென்றும் இருப்பதாக. ஆமென். God bless you. சந்தோஷம்.